உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மகாயேட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் மூலிகை தாவரங்களில் பூச்சி மேலாண்மை குறித்த வழிமுறைகள் பற்றி இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் இளைய பாரதி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். மூலிகை தாவரங்களில் பூச்சி மேலாண்மை குறித்த வழிமுறைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மூலிகை தாவரங்கள் இன்று கொரோனாவுக்கு பிறகு, குறிப்பாக இதனுடைய முக்கியத்துவம் தெரிந்த பிறகு, தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா மாவட்டங்களிலுமே மூலிகை தாவரத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு விவசாயிகளிடத்திலும் மக்களிடத்திலும் வந்திருக்கிறது. அப்படி அதனுடைய பரப்பளவு அதிகரிக்கும் பொழுது அதில் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய முக்கிய சவால்களில் பூச்சி நோய்களும் ஒன்றாக இன்னைக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, பருவநிலை மாறுபாட்டால் இன்னைக்கு எதெல்லாம் நம்ம வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளாக இருக்கட்டும், இல்லை இலைகளை திங்கக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும், அது பயிரில் பொருளாதார சேத நிலையை ஏற்படுத்துகிறது. ஆனால் மற்ற பயிர்களில் மாறி பூச்சி மேலாண்மையை வந்து நம்ம, அதாவது மருத்துவ குணம் கொண்ட பயிர்களில் நேரடியாக ஒரு பூச்சிக்கொல்லியை கொண்டு அதை நம்ம கட்டுப்படுத்துவதுங்கிறது மிகவும் தவறான அணுகுமுறை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மருத்துவ குணம் கொண்ட அந்த மருந்து மூலிகை செடிகளை தான் நம்ம வந்து உணவாக நேரடியாக கசாயமாகவோ இல்லை இலைகளாகவோ இல்லை வேறு ஏதேனும் ஒரு வடிவத்தில் நம்ம அதை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறோம். அப்படிங்கும்பொழுது அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுகள், அதாவது பூச்சிக்கொல்லிகளுடைய எஞ்சிய நச்சு இல்லாத நம்ம மூலிகை தாவரங்களை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா, இயற்கை சார்ந்த முறையில், குறிப்பாக உணவுச் சங்கிலியை சேதப்படுத்தாத அளவுக்கு தாவர வகை பூச்சிக்கொல்லிகளையும், இயற்கை சார்ந்த முறையில் வெவ்வேறு வகையான பூச்சிக்கொல்லி, அதாவது தாவர சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி சார் உறிஞ்சி பூச்சிகளையும், இலைகளையோ இல்லை தண்டுகளையோ திங்கக்கூடிய பூச்சிகளையும் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து இப்பொழுது நம் விரிவாக காணலாம். உதாரணமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மருந்து மற்றும் மூலிகை பயிர்களில் ஒரு சில இடங்களில் கண்வள்ளி கிழங்கு, குறிப்பாக திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் மிகவும் பரிட்சமான ஒரு பயிர். இந்த வகை பயிர்களில் பார்த்திங்கன்னா காய்ப்புழு தாக்குதல் இருக்கும். அதே மாதிரி காவடி புழுன்னு சொல்லுவோம், அதனுடைய தாக்குதலும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வரும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இதில் இலைப்பேனுடைய தாக்குதல், குறிப்பாக வெயில் அதிகமாக இருக்கும்பொழுது இலைப்பேனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். இப்போ இது மூணு வகையான முக்கிய புழுக்கள் தான் இதில் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. இந்த வகை பயிர்களில் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-9 சுழற்சி முறையில் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு விவசாயிகள் பூச்சிக்கொல்லியை நம்பியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வகை பயிர்லேருந்து இருக்கக்கூடிய விதைகள் பார்த்திங்கன்னா, புற்றுநோய்க்கு இன்றைக்கு மருந்தாக நம்ம வந்து உலக நாடுகளில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இங்கிருந்து அனுப்பக்கூடிய அந்த விளைபொருள்களில் எஞ்சிய நச்சு இருக்குதுன்னு சொல்லி விற்பனை வாய்ப்பை நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகள் இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறதால, இயற்கை சார்ந்த முறையில் உதாரணமாக இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்திலே இந்த வகையான பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதை நம்ம முதல்ல தவிர்க்க வேண்டும். ரெண்டாவதாக, கீழே மண்ணில் என்றைக்குமே, அப்போ நம்ம பழைய காலத்துலலாம் வந்து வேப்பம் புண்ணாக்க மண்ணில் போட்டுட்ருப்போம். இப்போ கொஞ்சம் காலமாக அதை நம்ம மறந்துட்டோம். ஆனால் இந்த வேப்பம் புண்ணாக்க ஒரு ஏக்கருக்கு 200 கிலோ என்ற அளவில் கண்டிப்பாக மண்ணுக்குள்ளே நம்ம பயன்படுத்தும் பொழுது, மண்ணில் இருக்கக்கூடிய கூட்டுப்புழுக்களும் அதனுடைய முட்டைகளும் அழித்து கொள்ளப்படுகின்றன. இப்போ ஆரம்ப நிலையிலே ஒரு 20-40 நாட்கள் அந்த பயிர்கள் செழிப்பாக வளர்ந்துருச்சு அப்படின்னா, அந்த பயிர்கள் போதுமான எதிர்ப்பு திறனை பெற்றுவிட முடியும். அதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய சேதங்கள், அந்த பயிர்கள் தாங்கி வளரக்கூடிய தன்மை அது இயற்கையாகவே பெற்றுவிடும். அதுதான் மிக பெரிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி மண்ணுக்கு அனுப்பிச்சதுக்கு பிறகு இயற்கை வகையில் பூச்சிகளை வருமுன் காப்போம் மாதிரி நம்ம எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிவேரியா மெட்டாரைசியம், அது மாதிரி பேசில்ல சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா புஞ்சானங்கள் இன்னைக்கு பூச்சிக்கொல்லி வடிவில் நமக்கு வந்திருக்கு. அவைகளை குறிப்பாக இந்த அந்துப்பூச்சி வகை சார்ந்த, அதாவது அந்துப்பூச்சிங்கிறதுனா லெபிடாப்டரான ஆங்கிலத்தில் சொல்லுவோம், பறக்கக்கூடிய அந்துப்பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பிவேரியா மெட்டாரைசியம்லாம் 10 கிராம் 1 லிட்டர் தண்ணி கலந்து நம்ம அதை வந்து 10 நாள் இடைவெளிகளில் பயிர்களில் தெளிச்சிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது, குறிப்பாக அந்துப்பூச்சிகளுடைய முட்டைகள், அது மாதிரி அந்துப்பூச்சிகளுடைய புழுக்கள் கொல்லப்படும். இது வந்து இயற்கை சார்ந்த வழி. இதை நம்ம வந்து பூச்சிகள் வந்ததுக்கு பிறகு தான் தெளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, இதை நம்ம வந்து வர்றதுக்கு முன்னாடியே பயன்படுத்தலாம். இது ஒரு அருமையான வழிங்க. அதே மாதிரி மண்ணில் நம்ம சொன்ன போல தாவர வகை பூச்சிக்கொல்லிகளை தான் முதல் நிலையாக நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். அதில் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகள், அதாவது வெள்ளை ஈக்களாக இருக்கட்டும், தத்துப்பூச்சியாக இருக்கட்டும், அஸ்வினியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இலைகளை சாறு உறிஞ்சி திங்கக்கூடியது. இதைகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய வாழ்வியல் நிலை நமக்கு தெரியணும். வெப்பநிலை அதிகமாக இருந்ததுன்னா சாறு உறிஞ்சி பூச்சிகள் அதிகமாக இருக்கும். அப்போ சாறு உறிஞ்சி பூச்சிகளுடைய முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கூட்டுப்புழுக்கள் மண்ணுக்குள்ளே கிடக்கும். அதனால தான் வேப்ப முன்னாக்கு 200 கிலோங்கிறத மறக்காமல் முதல் நிலை பயிர் பாதுகாப்பு நடவடிக்கையாக நம்ம இந்த குறிப்பாக மூலிகை தாவரங்களில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளை நாடி செல்ல வேண்டிய தேவை இருக்காது. அதே மாதிரி அடுத்த பயிராக எடுத்துக்கிட்டோம்னா சிறு குறிஞ்சான். இன்றைக்கி எல்லாருக்குமே டயாபட்டீஸுங்கிறது இன்றைக்கி உலக அளவில் மிகப்பெரிய நோயாக நீரிழிவு நோய் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த சிறு குறிஞ்சான் இலைகள் வந்து பயன்படுகிறது. அந்த இலைகளில் பார்த்திங்கன்னா இலை பிணைப்பான்னு ஒரு பெரிய பூச்சி. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் முழுவதுமாக அந்த இலையை தின்னுடும். ஏன்னா இலை தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார ரீதியாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருள். அதையும் இலைகளை இந்த முழுசாக விட்டு வைக்காது இந்த புழுக்கள். அவைகளை கட்டுப்படுத்துவதற்கும் இது வகையாக நான் சொன்ன மாதிரி இந்த பிவேரியாவோ இல்லை மெட்டாரேசியமோ 10 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இயற்கை வழியிலேயே நம்ம அதை பயன்படுத்திய பிறகு கூட நம்ம உடனே எடுத்து அதை நம்ம சாப்பிடலாம். அதனால எந்த விதமான நச்சும் நம்ம உடலுக்கோ அதே மாதிரி வெளியில் சுற்றுப்புறத்துக்கோ சென்று சேருவது கிடையாது. இது ரெண்டாவது விருக்கம். மூணாவதாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சென்னாங்கிற கிராப் வந்து அடுத்த மூலிகை தாவரங்களில் மிக முக்கியத்துவம் பெற்றது. அந்த சென்னா பயிரை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா காய்ப்புழுக்கள் தாக்குதல். அதனால தான் அந்த சென்னாவை வந்து நம்ம வந்து இன்றைக்கி சிறுநீரக கோளாறுகள் இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க வெளிநாடுகளில். அதில் இந்த காய்ப்புழு தாக்குதலால் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னா பாடுன்னு சொல்கிறக்கூடிய அந்த விதைகளை வெளிநாட்டுக்கு உற்பத்தி செய்யும் பொழுது அதில் எஞ்சிய நச்சு வந்துடுது. அது பூச்சிக்கொல்லிகளால் வருது அப்படிங்கிறதால அதுக்கான ஒரு அருமையான இயற்கை சார்ந்த முறையில் நம்ம எப்படி அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்களை இந்த இதில் நம்ம பார்க்கணும். இப்போ இதில் என்னென்னா இந்த சென்னா பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி வேப்ப முன்னாக்கு போட்டதுக்கு பிறகு கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இலக்கு பொறி ஒன்று வைக்கணும். காரணம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய சேதம் அந்த காய்ப்புழு ஏற்படுத்தக்கூடிய சேதம் வந்து அந்த பூச்சி வகையை சேர்ந்தது. அந்த விளக்கு பொறியை வச்சு நம்ம அழகாக அதை கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சி அதிகரிக்கும் நிலையில் அதை வந்து மாஸ் ட்ராப்பிங்னு சொல்லுவோம், ஏக்கருக்கு 40 இணக்கவர்ச்சி பொறின்னு சொல்லுவோம், அது மாதிரி வச்சு நம்ம அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். இது வந்து சென்னாவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து முக்கியமாக இந்த 3 பயிர்கள் தான் மிக முக்கியத்துவம் பெற்றது. இதை தாண்டி மூலிகை மற்றும் மருந்து பயிர்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளுடைய தாக்குதல் இன்றைக்கி பரவலாக எல்லா பக்கமும் பருவநிலை மாறுபாட்டுக்காக விவசாயிகள் எதிர்கொள்ள வேண்டிய சவாலாக இருக்குது. அதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெட்டிசீலியம் லிக்கானின்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு பூஞ்சான கொல்லி இருக்குது. அதை 10 கிராம் 1 லிட்டர் தண்ணி அளவில் எடுத்துக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த வகையான வெட்டிசீலியம் வந்து விவசாயிகளுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கும். அப்போ 2 விஷயம் முக்கியமாக தொத்து சொல்லும்பொழுது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, மண்ணுக்கு வேப்ப முன்னாக்கு மறக்காமல் 200 கிலோ 1 ஏக்கருக்கு, அதே மாதிரி நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா புஞ்சானங்களை கலந்து கூட பயன்படுத்தலாம். அதாவது பேசில்லஸ் ஒரு சூடோமோனாஸ் ஐ மீன் ட்ரைகோடர்மா இது எல்லாத்தையும் நம்ம கலந்து கூட பயன்படுத்தலாம். எல்லாமே ஒன்று தான். இது எல்லாமே இயற்கை சார்ந்த முறையில் நம்ம பயன்படுத்துறதால அதாவது நம்ம சுற்றுப்புறத்தையும் பாதுகாக்க முடியும், அதே மாதிரி நஞ்சில்லாத இயற்கை முறையில் இந்த நம்ம மருத்துவ பயிர்களையும் வளர்க்க முடியுங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்க அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மூலிகை தாவரங்களில் பூச்சி மேலாண்மை குறித்த வழிமுறைகள் பற்றி. இந்நிகழ்ச்சியில் முனைவர் இளையபாரதி அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே,